என் அருமை சகோதரர்கள், இந்த தலைப்பிலே நாம் அடுத்ததாக பார்க்க போவது இந்த ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாகும். இவ்வளவு ஒருவர் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் நிறைவேற்றுகின்ற இந்த வணக்கம், இதற்கு அல்லாஹு தஆலா என்ன வெகுமதியை தான் வைத்திருக்கிறார்? ஏன் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டாமா இல்லையா? அல்லாஹுக்காக அதை நிறைவேற்றுகின்ற பொழுது, தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு என்ன வெகுமதியைத்தான் இதற்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார் என்பதை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் அறிந்து கொள்வதற்கு விரும்பும். எனவே நறுமை சகோதரர்களே, அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال: அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜு அல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒருவர் ஒரு உம்ராவை நிறைவேற்றுகிறார், அடுத்து இன்னொரு உம்ராவை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அந்த இடைப்பட்ட காலங்களில் அவரால் நிகழ்ந்த அனைத்து பாவங்களுக்கும் அந்த இரண்டாவது உம்ரா பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார். அது எத்தனை வருடங்கள் கழித்து அவர் செய்தாலும் பரவாயில்லை, அந்த இடைப்பட்ட காலங்களில் நிகழ்ந்த பாவங்களுக்கு இரண்டாவது உம்ரா பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அடுத்து சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறது, அதற்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை. என்ன சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் எது மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா எதை தனது மூமின்களுக்கு மிக உயர்ந்த வெகுமதியாக தயார்படுத்தி வைத்திருக்கின்றானோ, அதைத்தான் இதற்கு கூலியாக பிறந்த உபகாரமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். அதற்குரிய கூலி சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் எந்த அளவு ஒரு சிறப்பு மிக்க வணக்கம், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்வு மிக்க வணக்கம் இந்த ஹஜ் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நபி அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நமது ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம் முன்கூட்டி அறிந்து கொள்வதாக இருந்தால், அந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் அதை எவ்வாறு நிறைவேற்றுமாறு நமக்கு ஏவி இருக்கிறதோ, அப்படி நாம் அந்த ஹஜ்ஜை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஹஜ்ஜிலே இஹ்லாஸோடு சேர்த்து அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளுக்கு ஏற்ப அந்த ஹஜ்ஜை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்குரிய கூலி சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு ஹதீஸை பாருங்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅக யௌமி வலதத்ஹு உம்முஹு. இந்த வீட்டை எவர் ஹஜ் செய்கின்றார்கள், அவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தனது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, தீய வார்த்தைகளை பேசவில்லை, அநாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை, பாவமான காரியங்களை செய்யவில்லை, இப்படி இவர் தனது ஹஜ்ஜை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால், அவர் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புகின்ற பொழுது அவர் அன்று பிறந்த ஒரு பாலன் ஒரு குழந்தையை போன்று ஒரு பரிசுத்தமான நிலையிலே அவர் திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அந்த அளவு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே பரிசுத்தமான நிலையிலே அவர் திரும்புகிறார். ஆனால் என்ன கவனிக்க வேண்டும், அந்த ஹஜ்ஜின் பொழுது நாம் நமது மனைவியோடு இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டுவிடக் கூடாது, அது சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தையும் செய்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்லாமல் தீய வார்த்தைகளை பேசுவது, தீய காரியங்களை செய்வது, இப்படி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு விடக் கூடாது. உண்மையிலே மிகவும் பொறுமை அவசியமான ஒரு இடம். பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே கூடுகிறார்கள் என்று சொன்னால், மிக பொறுமையோடு நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நமது சிந்தனை நமது எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், இந்த வணக்கத்தை தூய்மையாக செய்து நான் உனது திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை பரிசாக பெற வேண்டும், இதுல என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளை உனக்காக நான் தாங்கிக் கொள்வேனே தவிர நான் தவறாக பேச மாட்டேன், தவறாக நடந்து கொள்ள மாட்டேன், தீயவற்றை பேச மாட்டேன். இப்படி அருமை சகோதரர்களே, நமது எண்ணங்களை ஆழமாக நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் அந்த இடத்துக்கு சென்றதன் பிறகு தான் ஹஜ்ஜுக்கு வந்தேனா என்பதை மறந்து செயல்படக்கூடிய அவநிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை நான் நிறைவேற்றுவது ஒரு உயர்ந்த வணக்கமே, பல அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேனே, இது அல்லாஹ்வால் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அங்கு அநாகரிகமாக செயல்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, மிகவும் பொறுமையோடும் அர்ப்பணிப்போடும் நாம் இந்த வணக்கத்தை எந்த ஒரு பாவமும் கலந்து விடாமல் தூய்மையான முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அதை அமைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் நாம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு புது மனிதனாக, ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, நமது வாழ்க்கை என்ற புத்தகத்தில் ஒரு புதிய பக்கத்தை திறந்தவர்களாக நாம் திரும்பி வருகிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸும் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக புகாரியுடைய மற்றொரு ஹதீஸை பார்ப்போம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கேட்கிறார், ஐயுல் அமலி அஃதல், இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அமல்களில் எது மிக சிறந்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானும் பில்லாஹி வரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வதுதான் அமல்களில் மிகச்சிறந்தது என்று சொல்றார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வது. பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், சும்மா மாதா, பிறகு என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்வது என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். பிறகு எது என்று அவர் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜும் மக்ரூஹ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னார். எனவே நறுமை சகோதரர்களே, ஈமானுக்கு அடுத்ததாக ஜிஹாதை சொல்கிறார்கள், ஜிஹாதுக்கு அடுத்ததாக ஹஜ்ஜை சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த அளவு சிறப்பும் உயர்வும் இந்த வணக்கத்துக்கு இருக்கின்றது. எனவே என் அருமையானவர்களே, இப்படி சிறப்புகள் நிறைந்த இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவை பிரார்த்திப்பது மாத்திரமல்ல, அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், அலல் நிசா ஜிஹாத், பெண்கள் மீது ஜிஹாத் கடமையா அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம் அலைஹின் ஜிஹாதுன் லா கிதால ஃபீ, அவர்கள் மீது ஜிஹாத் கடமைதான், ஆனால் அந்த ஜிஹாதிலே போரிடுவது என்பது இருக்காது, போர் புரிவது என்பது அந்த ஜிஹாதிலே இருக்காது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹஜ் வல் உம்ரா, அதுதான் ஹஜ் உம்ராவும் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை செய்யப்படுத்ததன் பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வணக்கத்தை விடவே இல்லை என்பதை பார்க்கிறோம். எனவே இப்படி பல சிறப்புகளை கொண்ட, பல சிறப்புகள் வெகுமதிகள் நிறைந்த ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் திகழ்கின்றது. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த பல சிறப்புகளை கொண்ட இந்த வணக்கத்தை நாம், இஸ்லாம் எப்படி இதை நமக்கு நிறைவேற்றுமாறு சொல்கிறதோ அந்த முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.